செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழிஞ்சர்களே, இந்த காலை பொழுதினில் உங்களை எல்லாம் சங்கம் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய குரல் வற்றாத செல்வம் என்பதற்கு நம் வள்ளுவர் ஞான செல்வம் வழங்குகின்ற விளக்கம்தான் என்ன சொல்வேன். நன்மை பக்கம் விளைகின்ற தீய ஆசைகளை விட்டுவிட்டால் அதுவே சங்கதிதி பதுமநிதி எனும் பிறர்க்கரிய பெருஞ்செல்வமாகும். வேண்டாமை என விழிச்செல்வம் ஈடில்லை யாண்டும் அக்தொப்பதில். தீமை விளைவிக்கும் ஆசைகளை வேண்டாம் என்று புறக்கணிப்பதை போன்ற செல்வம் இங்கு எதுவும் இல்லை. வேறு எங்கும் கூட அத்தகைய ஒப்பற்ற செல்வம் இல்லை என்று கூறலாம் என்கின்றார் திருவள்ளுவர். நேர்களை, கடந்த வாரம் நாம் இந்த நாட்டிற்கு வருகை புரிந்த கவிஞர் தாமரை அவர்களுடைய கலந்துரையாடலை கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சி இந்த வாரமும் வர இருக்கிறது. ஒரு பாடலுடன் தோங்குவோமா?
என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு, புது வெள்ளம் புதுவாறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரம பதம் விழுந்த பின் உயர்வு வரும், நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சிணுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சிணுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல.
தன தாரண தரணம் தம் தன தாரண
என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோம். பிடித்ததை வாங்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு, புது வெள்ளம் புதுவாறு நீட்டி பார்ப்போமே. இருவரின் பகல் ஒரு வெயில் ஒரு நிறவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரமபதம், விழுந்த பின் உயர்வு வரும், நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சிணுங்கும் கீழ, அழியாத வைரம் போல அந்த வானம் இணங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சிணுங்கும் கீழ, அழியாத வைரம் போல அந்த வானம் இணங்கும் மேல.
அது மாதிரி பல பேரை போய் சேருது அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக நான் வார்த்தைகளை கோர்க்கிறேன். ஒரு உதாரணம் கூட சொல்ல முடியும். உன்னை அறிந்தாருங்கிற படத்தில் அப்பாவும் மகளும் பாடுற மாதிரியான ஒரு பாட்டு வரும். மகளை கூட்டிட்டு உலகம் சுற்றி காட்டக்கூடிய ஒரு பாடல் காட்சி வரும். அந்த பாடல் உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி வரும். அதில் இடையில வர்ற வரிகளில் உலகெனும் பரமபதம், விழுந்த பின் உயர்வு வரும் அப்படின்னு வரும். அதான் நீங்க இறுதியாக கேக்குறது. நான் முதல்ல எழுதிட்டு வரும் பொழுது அந்த பாடல் காட்சி சோகமான ஒன்றோட தான் ஆரம்பிக்கும். அந்த குழந்தையுடைய தாயார் இறந்து போயிருப்பாங்க, அந்த சோகத்தோட தான் போவாங்க. இவரும் ரொம்ப சோகமா இருப்பாங்க. அப்படிதான் ஆரம்பிக்கும் பாட்டினுடைய இது, இப்படிதான் போகுது. அப்ப அந்த மனமூட்டம்ங்கிறது அப்படிதான் இருந்திருக்கணும். பாட்டுல என்ன எழுதிருக்க, உலகெனும் பரமபதம், உயர்ந்த பின் தாழ்வு வரும்னு எழுதியிருந்தேன். முதல்ல எழுந்தது உலகினும் பரமபதம், உயர்ந்த பின் தாழ்வு வரும். அந்த குழந்தைக்கு ஒரு எச்சரிக்கையாக, இப்படி எல்லாம் இருக்கும் உலகம், கரடும் கரடுமுரடாக இருக்கும், உயர்ந்த பின் தாழ்வு வரும்னு எழுதியிருந்தேன். அப்படி எழுதி முடிச்சு ரெண்டாவது தரம் நான் பார்க்கும்போது ரொம்ப யோசிச்சேன், நம்ம இப்படி சொல்லக்கூடாது ஒரு குழந்தைக்கு சொல்றதையோ. அந்த குழந்தைக்கு சொல்றது மூலமாகவே பல பேர் கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்றது அது மட்டும் பாட்டை மட்டும் தனியா கேட்டா அது தவறான ஒரு இதை கொடுக்கும் அப்படிங்கறதுனால அதை மாத்தினேன். உலகினம் பரம பதம், விழுந்த பின் உயர்வு வரும்னு மாத்தினேன். நல்ல விதமாக இருக்கட்டும், கீழே கொஞ்சம் ஒரு சோகமா இருக்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கற மாதிரியான பாட்டாக அதை வந்து மாற்றணும். ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சிணுங்கும் கீழே அப்படின்னு சொன்ன பிறகு, அணியாத வைரம் போல அந்த வானம் இணங்கும் மேல. இந்த உலகத்துல எவ்வளவு எவ்வளவு துன்பங்கள் உள்ள இந்த இடத்துல உழன்றால் கூட, நாம் அறியாத, நாம் போய் அறிந்து கொள்ள வேண்டிய ஆராய வேண்டிய இன்னொரு இடமும் இருக்கு அப்படிங்கறது அந்த அணியாத வைரம்ங்கிறது. ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ஸ்பேஸ் ஒண்ணு இருக்கு, அதை போய் பார்ப்போம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு நேர்மறை சிந்தனையும் வர மாதிரியான ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய பாட்டாக இருக்கணும்னு அதை மாத்தணும். காட்சி வந்து அப்படி கோரினால் கூட இப்படி மாத்தணும், உடனே அதை வரவேற்றாங்க அவங்க. ஏன்னா நாங்க வெறும் காட்சியான பாட்டாக மட்டுமே பார்க்காமல், படமாக மட்டுமே பார்க்காமல், பாட்டை நான் தனியாகவும் பார்ப்பேன். இதோட சேராமல் இது கேட்டா எப்படி இருக்கும், இது என்ன தாக்கத்தை குழந்தைகள் மனசுல ஏற்படுத்தும் அப்படிங்கறது நான் எப்பவுமே பார்த்து எழுதுவேன்.
என்ன இப்ப நீங்க தரமான பாட்டு பாடல்கள் எழுதும் போது தரமான இயக்குநர்களோட உங்களுடைய நட்பு வர்றதுனால, அது இப்ப கௌதம் மேனன் அவருடைய படங்களும் ஓரளவுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படமா இருக்கு. பொதுவான ஒரு படம்,
ஆமா,
அந்த மாதிரி இந்த படம் ஒரு அருமையான படம். அதுல நீங்க எழுதினதும் அது அந்த சந்திப்பு எப்படி ஏற்படுது, அதாவது வந்து லைக் மைண்ட் பீப்புள் வந்து மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சந்திப்பு நீங்க ஏற்படுத்திக்கிறதா, இல்ல அவங்க வந்து உங்களை தேடி வர்றதா, அது எப்படி ஏற்படுது? சினிமா துறையில திரைப்பட துறையில எல்லா விதமான இயக்குநர்களும் நீங்க ஒதுக்கிடுவீங்க
இல்லையா? இல்ல ஆரம்ப காலகட்டங்கள்ல நம்மளை பத்தி தெரியாது யாருக்குமே. ஒரு 4-5 ஆண்டுகள் நான் ரொம்ப சிரமப்பட்டேன். ஏன்னா நம்ம போய் அவங்க கிட்ட நிபந்தனை போடக்கூடிய சூழ்நிலையா இருக்காது, ஏன்னா வாய்ப்பே கிடைக்காது. வாய்ப்பு கிடைச்சாதானே நான் இதை எழுதுவேன் இதை எழுத மாட்டேன்னு சொல்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு, ஒரு 5 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த பாடலெல்லாம் வசீகரா கௌதம் எழுதுறதுக்கான கிடைச்ச வாய்ப்புங்கிறது. ஆனா அவரு எப்பவுமே ஒரு திறந்த மனதோட இருக்கக்கூடியவர். அவருக்கு அது முதல் படம், ஹாரி ஜெயராஜ் அவர்களுக்கும் அது முதல் படம். அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒரு திறந்த மனதோட ஒரு புதுமையான ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு வர்றாங்க. இது தனிப்பட்ட நபர்களுடைய குணாதிசயங்கள் தான், ரசனைகள் தான். அது இட் ஹேப்பன்ட்னு தான் சொல்லணும். நான் திட்டமிட்டு அவங்களும் திட்டமிடலை, நானும் திட்டமிடலை. நாங்கள் சந்தித்தோம், சரி இந்த பாட்டு நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த பாட்டு அமைஞ்சது. அப்போ நான் கேட்டேன் கௌதம்கிட்ட, நான் இது வரைக்கும் எழுதின பாட்டு எல்லாமே மற்றவங்களுடைய விருப்பத்திற்காக மாற்றி மாற்றி அமைச்ச பாட்டு, இந்த பாட்டுலையாவது அது ஒரு காதல் பாடல். அப்போ இதுதான் நல்லா ஞாபகம் இருக்கு, 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நான் சொன்ன அவர்கிட்ட ஒரு காதல் பாட்டுலையாவது பூ இந்த வானவில் தென்றல் இதெல்லாம் வராத மாதிரி ஒரு பாட்டு எழுதணும்னு எனக்கு நான் விரும்புறேன் கௌதம் அப்படின்னு சொன்ன போது, ஏன் இந்த பாட்டுலயும் எழுதுங்க அப்படின்னு சொன்னதான் எனக்கு நினைவு இருக்கு. அவ்வளவுதான் வேணும் எனக்கு, அந்த அனுமதி தான் வேணும். அதனால வந்துச்சு அந்த வசிகா. அதுல இதெல்லாம் எதுவுமே இருக்காது, பூ இருக்காது, தென்றல் இருக்காது, வானவில் இருக்காது. சரி போனா போது மழை மட்டும் போட்டுருச்சு. ஏன்னா அதுல ஒரு வேடிக்கை என்னன்னா மழை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுலன்னா பாட்டுல எழுதுறதுக்கு. நிஜத்துல மழை பிடிக்காது எனக்கு, அந்த ஈரம் பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. அதனால பாட்டுல மட்டும் மழை எழுதி விட்டுருவேன். அப்படி வந்த பாடல்
கௌதம் பத்தி சொல்லும் போது உங்களுக்கும் அவருக்குமான ஒரு இது, நிறைய படங்கள், அதாவது படங்கள் நீங்க அவரோட சேர்ந்து பண்ண படங்க. இதுல இன்னொரு கோணத்துல பாக்கணும்னா நீங்களும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், கேள்வி கேக்குற நானும் அது.
அந்த அவர் படத்துல வர கதாநாயகர்கள் எல்லாருமே இயந்திரவியல் பொறியாளர்கள் தான். நாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்போம், பாவம் அவங்களை விட்டு வைங்கன்னு சொல்லி.
இந்த சினிமா கவிதைகளை தாண்டி இப்ப கண்ணதாசனுக்கு ஒரு இயேசு காவியம், இவருக்கு நம்ம வாலிக்கு ராமானுஜ காவியம், வைரமுத்துக்கு தண்ணீர் தேசம் மாதிரி காவியங்கள் ஏதாவது படைக்கிற ஒரு, ஏன்னா அதுல உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு.
நான் சிறு வயதுல முதல்ல சிறுகதை தான் எழுதினேன், கதைகள் எழுதினேன், அப்புறம் கட்டுரைகள் எழுதினேன், மூன்றாவதாக கவிதைகள் எழுதினேன். என்னுடைய முதல் கவிதை 9வது வகுப்பு படிக்கும் போது எழுதினேன், மென்பாதங்கள்னு. அதனால கவி அந்த 3 வடிவம் வந்துருச்சு. 4வதாக கல்லூரி படிக்கும் போது மாணவ பத்திரிகையாளராக போனேன், அதனால பத்திரிகை துறை சார்ந்த நேர்காணல்கள் அதெல்லாம் பண்ணிட்டு, 5வது வடிவம் தான் திரைப்பட பாடல்கள். திரைப்பட பாடல்கள் ஒன்றுக்குள்ள வந்த பிறகு அது என்னை முழுவதுமாக விழுங்கி விட்டது. இப்போ திருப்பி இந்த பக்கம் பார்க்கறதுக்கு எனக்கு திருக்கீழ பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது, நெருக்கடி. ஆண் கவிஞர்களால எப்போ வேணாலும் என்ன காவியம் வேணாலும் படைக்க முடியும், ஏன்னா அவங்க படைக்கிறதெல்லாம் காகிதத்தில் படைக்கிற காவியங்கள். நாங்கள் வாழ்க்கையில சொந்த வாழ்க்கையில காவியம் படைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். குழந்தைகளை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும். பெண் ஒரு துறையில எவ்வளவு கோலோச்சினாலும் அவங்களுக்கு ஒரு குடும்பம் வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய நெருக்கடிகளை சந்திச்சுதான் ஆகணும். நான் என்னுடைய குடும்பத்தை பார்த்து எல்லா வேலையும் பார்த்து கொண்டு சிறை திரைப்பட பாடல் எழுதுறதே ஒரு பெரிய சாதனையாக இருக்கும் பொழுது இதெல்லாம் எனக்கு வெறும் காகித சாதனையா தான் தெரியுது. அதனால அது அது இப்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை.
ஓய்வு
காலத்துல, ஓய்வு பெற்ற காலத்துல சமைச்சு போடுறதுக்கும் அவர் வீட்டுக்கு போனா ஒரு தேநீர் குடுக்கறதுக்கும் ஆள் இருந்துச்சு. 85 வயசுல பார்த்தாலும் நான் யாருக்காவது ஏதாவது செய்து கொடுத்து கொண்டுதான் இருப்பேன், வீட்டுக்கு ஓடியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருப்பேன். அதான் ஆண்கள் மாறாமல் பெண்களால் அந்த இடத்தை அடையவே முடியாது.
Thank you. அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபர்ட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
எல்லா விதமான கிரீட்டிங் கார்டுகளுக்கும் மெர்க்குரி பிரிண்ட்ஸ், கல்யாண பத்திரிகைக்கு மெர்க்குரி பிரிண்ட்ஸ், பிசினஸ் கார்ட்ஸ் கிரீட்டிங் கார்ட்ஸ் மெர்க்குரி பிரிண்ட்ஸ், நோட்டீஸ் ஃபிளையர்ஸ் மெர்க்குரி பிரிண்ட்ஸ், டைரிஸ் கேலண்டர்ஸ் தி ஒன் அண்ட் ஒன்லி மெர்க்குரி பிரிண்ட்ஸ். மெர்க்குரி பிரிண்ட்ஸ், 42 லாம்பி டிரைவ், மனுகாவ், ஆக்லாந்து. ஃபோன் 263-8854. உரிமையாளர்
மாஸ்டர்ஸ். வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும், மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 23 வருட அனுபவம், இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட், தொலைபேசி எண் 630-7171 அல்லது 821-707-540. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்து வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்டு சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில்ல அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போன போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant, .co.nz. For more specials and events, follow us on Facebook.
அடுத்து நீங்கள் கேட்க விருப்பது முத்தமிழ் சங்க அறிவிப்புகள்.
நேர்களே, நாம் நன்கறிந்த முத்தமிழ் சங்கத்தின் உறுப்பினரும் முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாக குழுவில் தலைவர் உட்பட பல பொறுப்புகளில் பணியாற்றியவருமான, குறிப்பாக நம்முடைய வானொலி நிகழ்ச்சியினை பலகாலம் தொகுத்து வழங்கியவருமான திரு தங்கமணி ஐயா அவர்கள் தன் குடும்ப சூழல் காரணமாக ஆஸ்திரேலியாவிற்கு குடிபெயர இருக்கின்றார். நம் வானொலிக்கும் சங்கத்திற்கும் அவர் ஆற்றிய பணி மிகவும் சிறப்பானது. அவர் வழங்கிய பல ஆலோசனைகள் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாகவே அமைந்திருந்தது. ஐயா அவர்களுடைய பிரிவு உபச்சார விழா முத்தமிழ் சங்கத்தின் சார்பில் இன்று மாலை 6 மணி அளவில் மேரோடில் உள்ள மவுண்ட் ராஸ்கல் கம்யூனிட்டி ஹாலில் நடைபெற உள்ளது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு சங்கத்தினுடைய செயலாளர் திரு கார்த்திக் அவர்களை 021-175-1777 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். ஐயா அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைய சங்கம் வானொலி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. வாருங்கள் நண்பர்களே, ஓப்பத்தலை கூடி உள்ள பிரிவு சொல்வோம்.
வருமா வருமா குளிர் கொஞ்சம் தருமா தருமா கனவென்னை களவாடுதே. இது என்ன முதலா முடிவா இனி எந்த உயிரும் உனதா புது இன்பம் காலாட்டுதே. கேட்டு வாங்கி கொள்ளும் துன்பம் கூறு போட்டு கொள்ளும் இன்பம் பர பர பரவெனவே துடி துடி திடு மனவே வர 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 கரை தாண்டிடுமே.
இது நம்ம கொஞ்சம் ஆழமா பின்னோக்கி போய் பார்க்கணும். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கீழடி போன்ற தொல்லியல் ஆராய்ச்சிகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு தொடர்ந்து உள்ள அரசியலை பற்றியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தொல்லியல் ஆராய்ச்சி நடக்க விடாதபடிக்கான தடுக்கிற முயற்சிகள்ல இருக்காங்க. ஒரு நாடுனா ஒரு தொல்லியல் சான்று ஏதாவது கிடைச்சதுன்னா அதை எடுத்து ஆகான்னு அதை அள்ளி எடுத்து அதை அதுல இருந்து பல சான்றுகள் பின்னால பண்ணணும். ஒரு நாடுனா அதைத்தான் பண்ணணும். ஆனா ஒரு நாடு அதை அமுக்கவும் அதை வெளியில வராமல் பண்ணணும் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய வரலாறு என்ன, அதனுடைய பின்னணி என்னன்னு நம்ம யோசிக்கணும். என்ன காரணம் என்றால், தமிழர்கள் தனித்துவமானவர்கள், அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு. இப்ப வருகின்ற செய்திகள் எல்லாமே தமிழர்கள் தான் உலகின் ஆதிக்குடிகள், சிந்து சமவெளி நாகரிகமே தமிழர் நாகரிகம் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு சான்றுகள் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம தமிழர் வரலாற்றை பின்னோக்கி பார்க்கும் பொழுது அவங்க அந்த காலத்துல இருந்தே நாகரிகமானவர்கள், மிக மிக நாகரிகமானவர்கள். அவர்களுடைய குடியிருப்புகள், அவருடைய அறிவு எல்லாமே வளமிக்கதாக, மொழியோடு சேர்ந்து எல்லாமே வளமிக்கதாக இருந்திருக்கிறான் தமிழன். அந்த தமிழனுக்கு நீங்க சொன்ன மாதிரி அங்க பெண்களை அடக்குமுறை செய்வதெல்லாம் கிடையாது. பெண்கள் சுதந்திரமானவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆண்கள் ஒரு நல்ல ஒரு நவீனமான ஒரு சமூகமாக இருந்திருக்கு. எப்ப இந்த பின்னாட்கள் எப்ப இது வந்ததுன்னா, மதம் என்றைக்கு மனிதனிடம் புகுந்ததோ அன்றைக்குதான் இந்த அடக்குமுறை, ஒரு யாரு யாரு கிட்ட கீழே இருக்கணும் என்பதெல்லாம் மதங்கள் கொண்டு வந்த ஆதிக்கங்கள் தான். தமிழனுக்கு மதம் கிடையாது. இந்துக்கள் இப்ப ஒரு புதிய ஒரு குரல் தமிழ்நாட்டுல எழும்புறத பாத்திருப்பீங்க, தமிழர்கள் இந்துக்கள் அல்ல அல்லர்னு சொல்றாங்க. அத அவங்களே இந்து மக்கள் கட்சியை ஏத்துக்கிட்டாங்க. ஆமா, தமிழர்கள் இந்துக்கள் அல்லன்னு ஏத்துக்கிட்டாங்க. அதே போல தமிழர்கள் இஸ்லாமியர்களும் அல்ல, தமிழர்கள் கிறிஸ்தவர்களும் அல்ல, தமிழர்கள் பௌத்தர்களும் அல்ல. தமிழர்கள் இந்த எந்த மதத்துக்குள்ளும் அடங்க மாட்டார்கள். ஏனென்றால் தமிழர்களுக்கு தனித்துவமான மதம் இருந்திருக்கு. என்ன மதம்னு எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கும். ஆதி மனிதன் தமிழர்னே விட்டுருங்க, மனிதர்கள் எதையை நோக்கி அச்சப்பட்டார்கள், அச்சத்தில் உருவானதுதான் ஒரு கடவுள் அல்லது ஏதோ ஒன்று நம்மை மீறிய ஒரு சக்தி நம்ம இயக்குகிறது அப்படிங்கிற ஒரு இது அச்சத்துல ஏற்பட்டது. இப்ப தமிழர்களுடைய அச்சத்தை அவர்கள் எப்படி தீர்த்து கொண்டார்கள்னா, இயற்கையை வழிபட்டு தீர்த்து கொண்டார்கள். எதையெல்லாம் நோக்கி அஞ்சினார்களோ அதை வழிபட்டார்கள். ஆக இயற்கை வழிபாடு, அதற்கு பிறகு தாய் முதன்மை சமூகம், பெண்களை உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு நிலை அங்க இருந்தது. இதெல்லாம் தான் தமிழர்களுடைய மதமாக இருந்திருக்கு. பின்னால போக போக அது ஒரு இழப்பு, ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு இழப்பு, தன்னுடைய ரொம்ப நெருக்கமானவங்களை இழந்துட்டோம்னா அந்த பிரிவு ஆற்றாமை, அந்த பிரிவை எப்படி அவங்க நிர்வகித்தார்கள் என்றால் அவர்களை கடவுளாக்கினார்கள். அதனால உங்களுக்கு ஒரு குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, போர்ல இருந்தவங்களை வழிபடுறது, நம்ம முன்னோர்களை வழிபடுறது, சிறு தெய்வங்களை உருவாக்கி அவங்கவுங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு சிறு தெய்வங்களை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. அதனால மனிதன் உருவாக்கிய தெய்வங்களை மனிதன் வணங்கினான். ஏன்னா அவனுக்கு அப்படியான ஒரு தேவை, ஒரு ஆன்மீக தேவை இருந்தது. இதுதான் நம்முடைய மதமாக இருந்தது. இதையெல்லாம் இருந்த வரைக்கும் பெரிய அடக்குமுறைகள் எதுவும் கிடையாது. அவங்கவுங்களுக்கு வேணுங்கிறது அவங்கவுங்க உருவாக்கி அவங்கவுங்க முன்னோரோட, என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டன், முப்பாட்டன் இவங்களை கும்பிட்டு வரதுல யாருக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அவங்களை கும்பிட்டாங்க, அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வைத்திருந்தார்கள். பின்னாட்களில் நம் மீது வந்து புகுத்தப்பட்ட, வந்து புகுந்த இந்து மதமாகட்டும், கிறித்தவமாகட்டும், இஸ்லாமியமாகட்டும், இவற்றையெல்லாம் பார்த்தீங்கன்னா மதமாகவே அவற்றில் எல்லாமே ரொம்ப பின்தங்கிய கருத்துக்கள் இருக்கும். பெண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும். எந்த இந்த மூன்று மதங்களுமே பெரும் பெரிய அளவுல பேசப்படக்கூடிய உலகத்தை தாக்கம் ஏற்படுத்தி இந்த மூன்று மதங்கள்ல பாத்தீங்கன்னாலே பெண்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்கன்னு தெரியும். பெண்ணு வந்து உன்ன ஒரு பிசாசு, அவகிட்ட இது பண்ணினா அவளை பார்த்தாலே இப்படி ஆயிடும், அவகிட்ட எச்சரிக்கையாரு, அவளை உன்னுடைய காலுக்கடியில அடக்கிவி. அப்புறம் இன்னமும் மேல ஒரு படி மேல போய் பெண் விலாயலம்ல இருந்தான் வந்தா, ஆண் தான் உச்சாணி கும்புல இருந்து வந்தான், இப்படியானதெல்லாம் மதம் மூலமாக திணித்தார்கள். மதம்ங்கிறத அதுல என்ன சொல்லுதுங்கிறத நமக்கு புரியுற மொழியில படிச்சோன்னு வைங்களேன். இந்த இந்து மதமாகட்டும், கிறித்தவமாகட்டும், இஸ்லாமியமாகட்டும், அது வேறு வேறு மொழிகள்ல இருக்கு. அந்த மொழி நமக்கு புரியாது. இப்ப சமஸ்கிருதம், இப்ப திருமணம் செய்யறவங்க எல்லாம் ஒரு மந்திரம் சொல்லி பண்ணிடுறாங்க. அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அது சமஸ்கிருதத்துல இருக்கு, வடமொழியில இருக்கு, அது என்ன சொல்லுதுன்னு தெரியாது. சொன்னா காரித்துப்போம். அவ்வளவு மோசமான, தவறான, கேவலமான கருத்து தமிழ் வாழ்க்கை முறைக்கும் ஒத்து வராத கருத்துக்கள் அதுல இருக்கு. இதே போலதான் மற்ற மதங்கள்லயும் சொல்லப்படுகின்ற கருத்துக்களையும் உங்களுக்கு புரிந்த தமிழ் மொழியில மொழிபெயர்க்க சொல்லி படிச்சு பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க. ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களா இருக்கும். எல்லாத்திலயும் பெண் ரொம்ப மோசமானவள், அவ மோகினி, அவ பேய், பிசாசு, அவளுக்கு அடிமைப்பட்டனா நீ செத்த, இந்த மாதிரி கருத்துக்களை உள்ள அடக்கி அடக்கி அந்த மதத்தை தான் நம்ம மேல திணிச்சிருக்காங்க. இப்ப மதம் எல்லாவற்றையும் விழுங்கி விட்டது. எல்லோரும் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்திருக்காங்க, ஒரு மதத்துக்காக அடிச்சுக்கிறாங்க, அவங்கவுங்க மதத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் என் மதம் பெருசு, என் மதத்துக்கு ஆபத்து வந்துடும், நீ என்ன கொண்டு வேணும், ஒரு மதம் இன்னொரு மதத்தை ஆக்கிரமிப்பது நம்ம வாழ்க்கையும் உலகம் முழுக்க நம்ம அந்த போக்கை பார்க்கிறோம். ஆனால் உள்ளடக்கம் இதுதான், பெண்களை அடிமைப்படுத்துவது, ஒரு ஒரு மனிதனை மனிதனாக சமமாக கருதாமல் ஒருவனை விட ஒருவன் அதிகம்னு சொல்றது, அப்புறம் மனிதனுக்கான அந்த இடத்தை கொடுக்காமல் எல்லாத்தையும் கடவுள் மேல போடுறது. அப்பதான் தான் தப்பு செய்தாலும் கடவுள் தான் என்ன செய்ய சொன்னான், எல்லாத்தையும் கடவுள் மேல இது பண்றது, அதுக்கான பொறுப்புகளை தாங்கள் ஏற்காமல். இது எல்லாமே மதங்கள் மூலமா வந்தது. இந்த மதங்கள்லாம் பிற்காலத்துல வந்து புகுந்த மதங்கள் தமிழர்கள் மேல. அதனால இந்த தமிழ் இந்த வரலாற்றை நம்ம புரிந்து கொண்டு நம்ம திரும்பவும் நம்மளுடைய ஆதி வழிபாட்டுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன சரியாக இருக்குதோ, நம்ம வாழ்க்கை முறைக்கு எது சரியாக இருக்குதோ அதை மட்டும் கும்பிட்டு கொண்டு அப்படின்னு அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா இந்த சிக்கல் தீர்ந்து போயிடும்.
நல்லது நேயர்களே, நாம் இன்றைய நிகழ்ச்சியில் கவிஞர் தாமரை அவர்களுடைய கலந்துரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற கவிஞர் தாமரை அவர்களுக்கும், திரு புருஷோத்தம், திரு சுஜாதா புருஷோத்தம், செல்வி ஆதரை ஆகியோருக்கு நன்றியினை கூறி மீண்டும் அடுத்த வாரம் இதே கலந்துரையாடலுடைய தொகுச்சியுடன் சந்திப்போம். நேயர்களே, நன்றி, வணக்கம்.
Your language on Planet Audio.